இயேசுவின் நாமத்தினால் பேசுகிறேன். இந்த கால ஆராதனை தொடக்கமாக முதல் துதிகீதத்தின் 98 பாடுவோம். துதிகீதத்தின் 98.
Thank you.
பற்றி
Yeah.
துதியது தேன் 146 146.
இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனை காரணமாக நாம் யாவரும் கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். ஆமே. நாம் யாவரும் ஒன்றிணைந்து துதி கீதங்களில் உள்ள 112 பாடலை நாம் யாவரும் ஒன்றிணைந்து நாம் பாடுவோம். துதி கீதங்களில் உள்ள 112 பாடலை நாம் யாவரும் ஒன்றிணைந்து பாடுவோம்.
Me parimos
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட நாம் அவருடைய சமூகத்திலே நாம் கூடும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளுக்குரிய ஆராதனைக்கு முன்பாக நாம் யாவரும் ஒன்றிணைவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஒன்றிணைந்து நாம் ஜெப செய்வோம். நாம் இப்போது முழங்கால் படிகிடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோத்திரம் 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 ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசமா இருக்கிறவரை துதிகளுக்கு பார்த்துறே இந்த வேலைக்காய் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அன்றையோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் ஆறாத மனதுருகிற தெய்வாதி தேவனே, இதோ இந்த அருமையான இந்த நாளில இந்த வேலையில உங்க துதிக்கிறோம்.
நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவை ஒருவரும் சேரக்கூடாத உயிர் வாசம் பண்ணுகிறவரே, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சுந்தரிக்கிறோம் ஆண்டவரே, கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமாதானத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும் மரணம் கோட்டையுமானவரே, பாதுகாத்துக் கொள்ளும் ரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொருவரையும் மூடி மறைக்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இருக்கிறோம் தாங்க வேண்டிய கிருபை செய்யும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே, அமேன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட மீண்டுமாக நம்முடைய காஜாங் உத்தமா சபையில் உள்ள தமிழ் உறவுகளை இந்த காணொளி மூலமாக உறவாடுவதையாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் பரவியிருக்கிற எங்களுடைய தமிழ் உறவுகளுக்காகவும் அவர்களுக்காகவும் இந்த வேலையிலே வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நாளிலும் கூட ரெண்டு தீமத்தை புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை கூட நாம் இந்த நாளிலே கூட நாம் தியானிப்போம். ரெண்டு தீமத்தை புத்தகம் 3:14 சொல்கிறது, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு என்கிற தலைப்பிலிருந்து நாம் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாய் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, நாங்கள் சிறு வயது முதலே நம்முடைய பள்ளிகளில் திருக்குறளை நாம் படிப்போம். அப்போது இந்த திருக்குறளில் ஒரு மனப்பாட பகுதி என்கிற ஒரு பகுதியானது நம்முடைய தமிழ் பாடத்திலே உண்டு. அதாவது நாம் மிக இன்ட்ரெஸ்டாக அந்த நாங்கள் பள்ளிகளில் தேர்வு எழுதுவதற்கு முன்பாக அநேக மனப்பாட செயல் என்று சொல்லி குறித்து வைத்து கொண்டு அதை நாம் படித்து கொண்டிருப்போம். அப்போது அதில் ஒரு திருக்குறளை இந்த நாளில் கூட இந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருகிறது. இந்த திருக்குறள் என்னவென்று சொன்னால், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று அந்த வள்ளுவனின் வாக்கு இப்படியாக சொல்கிறது. நாம் கற்க வேண்டும், கற்க வேண்டியதை கற்க வேண்டும், கற்க வேண்டிய விதமாக அதை கற்க வேண்டும், கற்ற பின்பு அவைகளை அதன்படி நாம் வாழ வேண்டும் என்பதே அந்த திருக்குறளுடைய அர்த்தமாக இருக்கிறது. நாம் படிப்பதை ஒரு நம்முடைய வாழ்க்கையில் படிப்பு என்பது ஒரு அறிவுக்காக ஞானத்திற்காக அல்லாமல் அதை நம் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்பதை நாம் படிக்க வேண்டும். இன்றைக்கு கூட வேதத்தில் நாம் அநேக காரியங்களை வாசிக்கிறோம், அநேக காரியங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அவைகளையெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோமா? அந்த வசனத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்நாளிலே நாம் பிரயோஜனப்படுத்துகிறோமா என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய நிருபத்தில் நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளிலே நிலைத்திரு என்று சொல்கிறார். இங்கே மூப்பர் யாக்கோபு கூட வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் போது, வேத வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் அதன்படி நீங்கள் செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் வேத வசனத்தை கேட்கிறோம், வேத வசனத்தை அறிந்திருக்கிறோம், ஆனால் அந்த வேத வசனத்தின்படி நாம் வாழ்கிறோமா, அவைகளை நிலைத்திருக்கிறோமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாம் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவின் நிருபத்திலே நீங்கள் எதை கற்றுக்கொண்டாயோ அவைகளிலே நிலைத்திரு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இங்கே தீமோத்தேயுடைய வாழ்க்கை பார்க்கும்போது அவருடைய தாயானவள் ஒரு யூத ஸ்திரியாக இருந்தாள் என்பதாகவும், அவருடைய தகப்பன் ஒரு கிரேக்கனாக இருந்தார் என்பதாகவும் நமக்கு சரித்திரங்கள் சொல்கிறது. ஒரு கலப்பினத்தில் பிறந்தவராக அவர் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது எபேசு சபையினுடைய ஒரு பொறுப்பாளராக அவருடைய வாழ்க்கை இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவர் தீமோத்தேய் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிகுந்த ஒரு நெருக்கமான ஒரு தகப்பன் பிள்ளை உறவு போல அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே அவர் இருந்தார்கள் என்பதாகவே நமக்கு வேதமானது அவருடைய வாழ்க்கையை நமக்கு பதிவு செய்து கொடுத்திருக்கிறது. அதனால இந்த நாளிலும் கூட அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கப்படும் போது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சில முக்கியமான காரணங்களுக்காக அந்த தீமோத்தேயுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். அது மாத்திரமில்லை, இந்த தீமோத்தேயு இந்த இரண்டாம் தீமோத்தேயு புத்தகமானது பவுலுடைய கடைசி புத்தகமாக அவர் இருக்கிறது. பவுல் இரண்டாவது முறையாக சிறைச்சாலையில் இருக்கும்போது, மெகதோனியா என்கிற அந்த தேசத்தில் அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது கிபி 68 இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. 67-68 இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கடைசி நிருபமாக இருக்கிறது. தீத்துவும் 31 தீமத்தையும் இந்த 2 தீமத்தை புத்தகத்துக்கு முன்பாக எழுதப்பட்டது. இது கடைசி புத்தகமாக இருக்கிறபடினாலே, பவுலுடைய கடைசி புத்தகமாக இருக்கிறபடினாலே, மற்ற எல்லா பவுலுடைய புத்தகங்களை காட்டிலும் இந்த 2 தீமத்தை புத்தகம் ஒரு சிறப்பாக இருக்கிறது. என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போதுமே அந்த கடைசி நாட்களிலே பேசப்படுகிற வார்த்தைகள், நாம் கூட நம்முடைய தமிழகத்தில் அந்த வார்த்தைகளை அடிக்கடிக்கு பயன்படுத்துவார்கள். இந்த கடைசி நாட்களில் ஒரு மனிதன் தன்னுடைய மரண தருவாயில் பேசுகிற வார்த்தைகள் எப்போதுமே முக்கியத்துவம் பெறுகிறதாக இருக்கிறது மனித வாழ்க்கையில். அதனால இது அப்போஸ்தலன் பவுல் மரிப்பதற்கு முன்பாக, ஒரு இந்த மரண தருவாயிலே மரிப்பதற்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறபடினாலே, மற்ற அப்போஸ்தலன் பவுலுடைய மற்ற புத்தகங்களை காட்டிலும் இந்த 2 தீமோத்தேயு புத்தகமானது ஒரு சிறப்பு பெறக்கூடியதாகவே அவர் இருக்கிறது. சில முக்கியமான காரணங்களுக்காக இந்த அப்போஸ்தலன் பவுல் இந்த 2 தீமோத்தேயு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். முதலாவதாக, ஒரு கடினமான வேலைக்கு ஒன்று நீ தயார்படுத்திக் கொள் என்பது இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான சாராம்சமாக இருக்கிறது. ஒரு ஊழியம் என்பது எவ்வளவு கடினமானது, கர்த்தருடைய பணிகளை செய்வது என்பது எவ்வளவு ஒரு கடினமாக இருக்கிறது, கர்த்தருடைய பணிகளை செய்வது என்பது எவ்வளவு உபத்திரம் நிறைந்ததாக இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு கடினமான பலிக்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொள் என்கிற ஒரு அடிப்படையான கருவை இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவதாக, ஒரு முக்கியமான கருவை இந்த தீமோத்தேயு புத்தகத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். என்ற காரணம் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் நீ சோர்ந்து போகாமல், பயப்படாமல், தைரியமாக, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு கர்த்தருடைய பணிகளை நீ தொடர்ந்து செய், எந்த சூழ்நிலையிலும் நீ பின்வாங்காதே, சோர்ந்து போகாதே என்கிற இரண்டாவது மிக முக்கியமான ஒரு உபதேசத்தை இந்த அதிகாரங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும் போது, அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய சுய அனுபவங்களை கடைசி நாட்களில் இருக்கிற மரண தருவாயில் இருக்கிற தன் நேசிக்கிற ஒரு சகோதரனுக்கு தன்னுடைய சொந்த அனுபவங்களை அவர் கடைசி அதிகாரத்தில் பதிவு செய்வதாக நாம் இந்த வேதாகமத்திலே நாம் நம்மாலே பார்க்க முடிகிறது. அதனால இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இந்த நாளிலும் கூட ஒரு இந்த 2 தீமோத்தேயு புத்தகத்தை குறித்ததான ஒரு சில வார்த்தைகளை, அநேக உபதேசங்களை அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். ஆனாலும் அவைகளை முழுமையாக நாம் தியானிப்பதற்கான ஒரு செய்தி ஆராதனை நமக்கு போதாது. அதனாலும் கூட நாம் இந்த நாளில் சில முக்கியமான உபதேசங்களை அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சுட்டி காட்டினதை நாம் இந்த நாளில் தியானிப்போம். முதலாவதாக, அப்போஸ்தலன் பவுல் ஒரு காரியத்தை தீமோத்தேயுக்கு அவர் சொல்ல மிகவும் விரும்புகிறதார் என்று நம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 1 அதிகாரம் 14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தீமோத்தேயு 1 அதிகாரம் 14 வசனம், 13-14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13-14 வசனங்கள், 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13-14 வசனங்கள். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்று சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இந்த பகுதியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய வேலையை செய்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் நமக்காக ஒரு ரட்சிப்பை பாத்திரமாக நம்ம வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ரட்சிப்புக்கு பாத்திரமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில நாம் எப்படிப்பட்டவனாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு என்று சொல்கிறார். நாம் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், அநேக காரியங்களில் நாம் விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும். விசுவாசம், அன்பு என்கிற காரியங்கள் வேதாகமத்தில் எத்தனையோ இடங்களில் அப்போஸ்தலன் பவுல் இதை ரெண்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். ஒன்றோடு இணைந்ததாகவே இருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட விசுவாசத்திலே நாம் இருக்கிறோம், எப்படிப்பட்ட அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோம், இப்படிப்பட்டவைகளை நாம் எப்படி கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவினாலே நீ காத்துக்கொள் என்று இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான இந்த சுவிசேஷத்தை நாம் பரிசுத்தாவினாலே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். முதலாவதாக தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற காரியம், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை, உனக்கு நான் கொடுத்த பாருங்கள். சுயபலத்தினாலே நாம் வாழ ஆசைப்படுவோம். சுய அறிவை பயன்படுத்துகிறோம், சுய ஞானத்தை பயன்படுத்துகிறோம், சுய பலத்தை நாம் பயன்படுத்துகிறோம். எப்படிப்பட்டவைகளினாலே நாம் கிறிஸ்துக்குள்ளான அந்த வாழ்க்கையை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியுமா என நிச்சயமாக முடியாது. நாம் தேவனுடைய கிருபையினாலே அவைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் வல்லமையினாலே நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ நம்ம தேவனுடைய ஆவியில்லை என்று சொன்னால், தேவனுடைய ஆவியின் வல்லமையினாலே நாம் இந்த பூமியிலே காரியங்களை செய்யவில்லை என்று சொன்னால், நாம் அவருடைய நமக்கு ஒப்பிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்மாலே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அதில் முதலாவதாக நாம் அன்பினாலும் விசுவாசத்தினாலும் பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலும் நாம் தேவனுடைய அந்த நற்பொருளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற முதலாவது காரியம், உனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நீ பத்திரமாக பாதுகாத்துக்கொள். எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும்? விசுவாசத்தினாலே, அன்பினாலே, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தாவின் வல்லமையினாலே இவைகளை எல்லாம் பாதுகாத்துக்கொள். உன் சுய பலத்தினால் அல்ல, உன் சுய அறிவினால் அல்ல, உன் சுய ஞானத்தினால் அல்ல, இவைகளினாலே நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் கூட சில நேரங்களிலே நாம் தேவனுடைய அந்த இரட்சிப்பை நாம் சில சுய அறிவினாலே பாதுகாத்துக் கொள்ள நினைக்கிறோம், சுய பலத்தினாலே நாம் பாதுகாத்துக் கொள்ள நினைக்கிறோம். சுய அறிவினாலே இந்த பூமியில நம்மாலே எல்லா காரியங்களும் செய்து விட முடியும், வாழ்ந்து விட முடியும் என்று சொல்லி தவறாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம் சுய பலத்தின் மீது அதிகமாக நம்பிக்கை வைக்கிறவர்களாக இன்றைக்கு பூமியில அநேக ஜனங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள், நாம் சுயமாக எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியாது. சுயமாக செய்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்கள் கிடையாது. சுயமாக செய்வதற்கு நாம் பெரிய பலவான்கள் கிடையாது என்பதை தேவனுக்கு முன்பாக நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். உன் கிருபை எனக்கு போ, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று தேவனாகிய கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சொன்னார். அவர் எப்படிப்பட்ட அவர் ஒரு சூழ்நிலையில இந்த வார்த்தை சொன்னார் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். தேவனுடைய கிருபை நமக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானதாக இருக்கிறது. அவர் கிருபையினாலே நாம் இந்த பூமியில எல்லாவற்றையும் செய்து முடிக்க நாம் பலன் உள்ளவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு. என்னுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. அவர் படித்தவர் தான், மிகப்பெரிய பணக்காரர், ஞானி, நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக கற்று தேர்ந்தவர். அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். அதனால முதலாவதாக நாம் இந்த பூமியில தேவனுடைய அந்த இரட்சிப்பின் நற்பொருளை நாம் காத்துக்கொள்வதற்கு அவர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம் குறைபடாமல் நாம் இருக்க வேண்டும். எல்லா காரியங்களில் நாம் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவியின் வல்லமையில நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கிருபையில நாம் அதிகமாக வளர வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இரண்டாம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது, இரண்டாம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதலால், 2 தீமோத்தேயு 2 ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ எழுத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி என்று சொல்கிறார். அதனால என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்று சொல்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றைக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் பலப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவர் கிருபையில் நாம் பலப்பட வேண்டும். நம்முடைய சுய அறிவினால், சுய பணத்தினால், ஞானத்தினால் அல்ல, கிருபை எனக்கு போதும். கிருபை என்று சொல்லும்போது நாம் தகுதி இல்லாத நம் மீது சர்வ வல்லமையான தேவன் நம் மீது காட்டுகிற ஒரு அன்பு. நாம் இந்த பூமியில எதற்கும் தகுதி இல்லாதவர்கள். இயேசு கிறிஸ்து என்ன நம்மை நேசிப்பதற்கு நாம் தகுதியானவர்களா என்று கேட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த பூமியில அவரால் நாம் நேசிக்கப்படுவதற்கு நாம் எந்த தகுதியும் இல்லாத ஒரு ஜனங்களாகத்தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அந்த கிருபைக்கு நாம் பாத்திரவான்களாக நாம் பூமியில வாழ வேண்டும். அந்த கிருபை நம் மீது பெருகத்தக்கதாக இந்த பூமியில நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நீ கிறிஸ்து இயேசுக்குள்ள கிருபையில் பலப்படு என்று சொல்லுகிறார். நாம் முதலாவதாக நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த நற்பொருளை பாதுகாத்துக் கொள்வதற்கு கிறிஸ்துவிலே அவருடைய கிருபினாலே நாம் பலப்படுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையிலே நாம் வளர வேண்டும் என்று முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே சொல்லுகிறார். உனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நீ பாதுகாத்துக்கொள், அந்த நற்பொருளை நீ பாதுகாத்துக்கொள். அந்த எப்படி நீ பாதுகாத்துக் கொள்ள முடியும்? உன்னுடைய விசுவாசத்தினாலே, உன்னுடைய அன்பினாலே, உன்னுடைய பரிசுத்தாவின் வல்லமினாலே, தேவ கிருபையினாலே அதை நீ பாதுகாத்துக்கொள். உன்னுடைய அறிவை, உன்னுடைய ஞானத்தை இந்த உலக பிரகாரமான மனிதர்களை கொண்டு, உலக பிரகாரமான மனிதர்களைப் போல நான் சுயமாய் செய்தேன், என் அறிவினால் செய்தேன், என் ஞானத்தினால் செய்தேன், என் ஞானத்தினால் இதை சம்பாதித்தேன் என்று சொல்லுகிற உலக பிரகாரமான ஜனங்களைப் போல அல்ல, தேவனுடைய ஆவியின் வல்லமையினாலே இதை பாதுகாத்து கொண்டேன் என்று சொல்லுகிறவனாக நீ இரு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தீமோத்தேயுக்கு உபதேசிக்கிறது நாம் பார்க்கும். இரண்டாவதாக நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக நீ தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறார். ஒரு போர் சேவகனை நீ போரிரு, ஒரு யுத்த காலத்திற்கு நீ தயாராக இருக்கிற ஒரு போர் வீரனை போறீர். எப்படியாக நீ இந்த ஊழியங்களில் நீ பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி இங்கே தீமத்தை தி அப்போஸ்தலனாகிய பவுல் உற்சாகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எய்து கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவலில் சிக்கி கொள்ள மாட்டான் என்று சொல்லுகிறார். இங்கே நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தீங்கு அனுபவிக்க வேண்டும், போர் சேவகனாக நாம் தீங்கு அனுபவிக்க வேண்டும். ஒரு போர் சேவகனை போல இந்த பூமியில நாம் இருப்பது என்மேல் விழுந்த ஒரு கடமை என்பதை நாம் இந்த நாளிலே நாம் உணர வேண்டும். ஒரு போர் சேவகனை போல நாம் இருக்க வேண்டும். ஒரு போர் சேவகனை போல நாம் இருக்கும்படியாய் தேவன் என்னை விரும்புகிறார். நான் ஒரு போர் வீரன். ஒரு போ இந்து காலத்தில் ஒரு போர் வீரர் என்ன செய்ய முடியாதுன்னா, நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும், நான் வந்து என்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இராணுவத்திலிருந்து அந்த போர் வீரனுக்கு விடுப்பு கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. விடுப்பு கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அவன் எந்த நேரத்திலும் யுத்த காலத்திற்கு அவன் தயாராக இருக்க வேண்டும். இராணுவத்தில் இருக்கிறவர்கள், ஒரு போர் சேவகனாக இருக்கிறவர்கள் எந்த நேரத்திலும் யுத்தத்திற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் அவர் யுத்த காலத்தில் யுத்தம் செய்வதற்கு அவர்கள் தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் முதலாவதாக இங்கே பவுல் தீமத்தைக்கு தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்டவனாக இருந்து தீங்கு அனுபவி ஒரு போர் சேவகனாக இரு என்று முதலாவது இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவலர்கள் சிக்கிக்கொள்ள மாட்டான் என்று சொல்லுகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் போர் சேவகனாக இந்த பூமியில நாம் இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. நாம் போர் சேவகனாக இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதே பல இடங்களில் நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. எபேசியர் 6:12-13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 6:12-13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். முதலாவதாக, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே அப்போஸ்தலன் பவுல் ஒரு மனிதன் இந்த பூமியில பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு எப்படிப்பட்ட போர் ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். என்னென்ன போர் ஆயுதங்கள் நமக்கு தேவைப்படுகிறது? ஒரு போர் ஆயுதத்தை நாம் இந்த பூமியில ஏந்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிசாசு என்கிற வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அவைகளை நாம் சர்வாயுதத்தை எடுத்துக்கொண்டு அவைகளை போராட வேண்டும். எப்படிப்பட்ட போர் ஆயுதங்களை நாம் இங்கே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி 14-15 வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். சத்தியம் என்னும் கச்சையை உங்களுக்கு அரையிலே கட்டி கொண்டவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் இங்கே இங்கே அப்போஸ்தலன் பவுல் இவைகள் எல்லாம் சுட்டி காட்டுகிறார். அதனால் இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட போர் ஆயுதங்களோடு எப்போதுமே நாம் போர் செய்கிறவர்களாக அந்த பூமியில் நாம் இருக்க வேண்டும். நாம் எப்போதும் ஒரு யுத்த காலத்தில் இருக்கிற ஒரு வீரர்களைப் போல நாம் இருக்க வேண்டும் என்று இங்கே நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவுரை சொல்கிறார். அதனால் நாம் தீமோத்தேயு எழுதின நிருபத்தில் அவன் ஒரு போர் வீரனைப் போல அவன் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தண்டில் சேவகம் பண்ணுகிறவன் எப்படி பிழைப்பு கடுத்த அலுவலில் சிக்கிக்கொள்வான்? நாம் தேவனுடைய பிள்ளைகள் இந்த பிழைப்பு கடுத்த அலுவலகம் என்று சொல்லும்போது நாம் இந்த வசனத்தை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சிலர் இதை இப்படியாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஊழியம் செய்கிறவர்கள், தேவனுடைய வேலையை செய்கிறவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஒரு சில வேத ஆய்வாளர்கள் இன்றைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த வேத வசனத்தை நாம் அப்படி நாம் பார்க்கப்படும் போது அப்படியாக இது சொல்லப்பட்டதாக தெரியவில்லை, அப்படி சொல்லவில்லை. இது குறிப்பாக நாம் பிழைப்பு கடுத்த அலுவலில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நாம் இந்த பூமியில வாழும்போது நாம் இந்த பிழைப்புக்கான ஒரு காரியங்கள் இருக்கிறது. நாம் ஒரு வேலை செய்கிறோம், அதை சம்பாதிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களினாலே நம்முடைய ஊழியம் தடைபடாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் எப்படிப்பட்ட வேலையை செய்கிறோம்? இந்த பூமியில நாம் வருமானம் தேவைதான், சம்பாதிப்பது அவசியம்தான். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு வேலைகளில எப்படிப்பட்ட வேலைகளை செய்து நாம் வருமானம் ஈட்டுகிறோம் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த பகுதி நமக்கு அதை தான் சொல்லுகிறது. இப்போது நாம் உதாரணத்துக்கு நாம் வைத்துக் கொள்ளும் என்று சொன்னால், ஒரு தேவனுடைய வேலை செய்கிறவர்கள் எப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்யலாம்? சட்டவிரோதமான வேலைகளை செய்யலாமா? அல்லது சட்டமே அனுமதித்திருந்தாலும் கூட பாவ சுபாவமான வேலைகளை நம்மளால செய்ய முடியுமா? விக்கிரக ஆராதனை கேற்ற வேலைகளை நம்மளால செய்ய முடியுமா என்பதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட வேலைகளிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் எப்படி பணம் சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படியாக பணம் சம்பாதிக்கிறோம். பிழைப்பு கடுத்த அலுவலர்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. வரும் வருமானம் பணம் என்கிறதுனாலே தேவனுக்கு விரோதமாய் வருகிற பணங்களை, தேவனுக்கு விரோதமாய் வேலை செய்கிற பணங்களினாலே, தேவனுக்கு விரோதமாய் செய்கிற வேலைகளினாலே நம்முடைய வருமானத்திலே நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதை இந்த பகுதி மிக தெளிவாக சொல்லுகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம் தண்டில் சேவகம் பண்ணுகிறவன் தன்னை சேவகம் எழுதி கொட்டுவனுக்கு ஏற்றபடி, நம் தேவனுக்கு ஏற்றபடி இந்த பூமியில நாம் பிழைப்பு கடுத்த அலுவலர்களை சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியில நாம் வாழ வேண்டும். ஒரு சகோதரனோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். அவர் ஒரு குறிப்பிட்ட அரசு பணியில வேலை செய்து கொண்டிருந்தவர். அந்த அரசு பணியில பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதிகமாக லஞ்சம் வாங்குவதற்கு, தவறான வழிகளில பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு வேலையாக அது இருந்தது. அந்த சகோதரனிடத்துல பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த சகோதரன் சொன்னால், அந்த வேலையை நான் விட்டுவிட்டேன், அந்த வேலையில நான் இருந்திருப்பேன் என்று சொன்னால், ஒரு அரசு வேலை, ஒருவேளை அந்த அரசு வேலையில நான் நேர்மையாக இருந்திருந்தாலும் கூட எனக்கு நல்ல வருமானம் இருந்திருக்கும், நல்ல வேலை வாய்ப்புகள் என்னுடைய வாழ்க்கையில அமைந்த அந்த வேலையை நான் விட்டுவிட்டேன். காரணம் என்ன என்று சொன்னால், அங்கே அதிகமாக லஞ்சமும் ஊழலும் நிறைந்த ஒரு பகுதியாக அது இருந்தது. அதில் இருந்து கொண்டு வேதத்தை வாசிப்பது, அதில் இருந்து கொண்டு ஜபிப்பது, அதில் இருந்து கொண்டு கர்த்தருடைய ஊழியங்களை, கர்த்தருடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்வது என்பது ஒரு கடினமாக எனக்கு இருந்தபடினாலே இது இரண்டுத்தையும் என்னாலே செய்ய முடியாது. அதனாலே ஒரு நல்ல வேலை தான், நல்ல வருமானம் தான், அரசு பணி தான், ஆனாலும் கூட அந்த பணியை நான் விட்டுவிட்டேன் என்று சொன்னால், அது என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு பணியாக அது இல்லை என்று சொல்லி அந்த 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 பணியை அவர்கள் விட்டுவிட்டேன் என்று சொல்லி ஒரு சாட்சியை அவர்கள் கொடுத்தார்கள். ஏனென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட வருமானத்தில் இருக்கிறோம், அந்த வருமானம் எந்த வழியில் வருகிறது, தேவன் அதை பிரியப்படுகிறாரா, நாம் செய்கிற வேலைகளில் நம்முடைய வருமானம் தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறதா, தேவன் ஆசீர்வாதத்தினாலே அந்த வருமானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனாலே ரெண்டாவதாக அப்போஸ்தலன் பவுல் பிழைப்பு கடுத்த அலுவலில் நீ சிக்கிக்கொள்ளாதீர்கள் என்று தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வேலைகளை நாம் தேர்ந்தெடுப்பதிலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வருமானங்களை தேர்ந்தெடுப்பதிலே மிகுந்த கவனமாக நாம் இருக்க வேண்டும். நாம் செய்கிற வேலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறதா, அல்லது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத வேலைகளிலிருந்து நாம் வருமானத்தை ஈட்டுகிறவர்களாக, பிழைப்பு கடுத்த அலுவலர்களில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். மூன்றாவதாக இங்கே அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு, ஒருவன் மல்யுத்தம் பண்ணினால் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான் என்று சொல்கிறார். ஒரு மனிதனை ஒரு விளையாட்டு வீரனோடு அவர் ஒப்பிடுகிறார், ஒரு மல்யுத்த வீரனோடு ஒப்பிடுகிறார். ஒரு முதலில் ஒரு போர் வீரனோடு ஒப்பிட்டதே, போர் வீரனோடு ஒப்பிட்டவர் இப்போது ஒரு விளையாட்டு வீரனோடு ஒப்பிடுகிறார். ஏன் விளையாட்டு வீரனோடு ஒப்பிடுகிறார்? இங்கே வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு விளையாட்டு வீரன் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் அவன் முடிசூடப்படான். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றிலும் வேத வசனத்தின்படி, வேதத்தின்படி செய்கிறோமா? சில நேரங்களில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக கொஞ்சம் இருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு 50-50 அப்படி வச்சுப்போமா? சில நேரங்களில் நாம் ஒரு பகுதியை பின்பற்றுகிறோம், ஒரு பகுதியை முழுமையாக விட்டு விடுகிறோம். நமக்கு ஏற்றவைகளை எடுத்துக்கொள்கிறோம், நமக்கு ஏற்ற வகைகளை ஒத்துவராத காரியங்களை நாம் இவைகளை விட்டு விடுகிறோம். நாம் அவைகளை எல்லாம் அவசியமில்லை என்று சொல்லுகிறோம். இந்த வேத புத்தகம் ஒரு முழுமையான ஒரு புத்தகம், 66 புத்தகங்களை கொண்டது, அநேக வேத உபதேசங்களை கொண்ட ஒரு புத்தகம். நமக்கு ஏற்றபடி இந்த வசனங்களை எல்லாம் நான் வளைக்கிறது அல்ல. ஒருவன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு வீரன் மல்யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அவன் அந்த சட்டத்தின்படியாக யுத்தம் செய்ய வேண்டும். சட்டத்தை மீறி அவன் வெற்றி பெற முடியாது. அவன் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சட்ட விதிகளின்படி மாத்திரமே அந்த யுத்தத்திலே, யுத்த களத்தில் அவன் நிற்க வேண்டும். சட்டத்தை மீறினால் அந்த யுத்த களத்தில் அவன் வெற்றி பெற முடியாது. நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு விளையாட்டு வீரனை போல இருக்கிறோம். நமக்கென்று வேதம் அநேக சட்ட திட்டங்களை கிறிஸ்து வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறது. இந்த சட்ட திட்டங்களை நாம் முழுமையாக கை கொள்ளுகிறோமா? இந்த சட்ட திட்டங்களின்படி நாம் வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஓட்டப்பந்தய வீரரோடு கூட அப்போஸ்தலன் பவுல் நம்முடைய கிறிஸ்து வாழ்க்கையை ஒப்பிட்டு சொன்னதை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. பிலிப்பியர் 3:14 பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். ஒரு கிழக்கு நோக்கி, ஒரு ஓட்டப்பந்தய வீரரோடு கூட அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய கிறிஸ்து வாழ்க்கையை ஒப்பிடுகிறார். கிறிஸ்து அழைத்த ஒரு பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். என்னுடைய இலக்கு வெற்றி, வெற்றியை நான் பெற்றாக வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நான் பயணிக்கிறேன். ஒரு ஓட்டுப்பந்தயம் ஓடுகிறவர்களுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறைகளை மீறி அவர்களால் ஓட முடியாது. அவர்களுக்கென்று ஒரு ட்ராக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ட்ராக்குள்ளே ஓடணும். இந்தியாவில் ஒரு பிரபலமான ஒரு விளையாட்டு வீராங்கனை ஒரு முறை அவர்கள் ஆசிய கோப்பையில் ஓடும்போது வெற்றி பெற்று விட்டார். வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் தான் அங்கே முதலாவது ஓடி வந்தார். என்ன நடந்தது என்று சொன்னால், இது உண்மை சம்பவம். தொலைக்காட்சியில் நாங்கள் பார்த்த ஒரு நிகழ்ச்சி. அவர் வெற்றி பெற்றார். அவர் தான் முதல்ல வந்துட்டார். ஆனால் அவங்க ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராக்கை பக்கத்தில் இருக்கிற ட்ராக்கில் தான் ஓடிருக்காங்க. ட்ராக் மாறி இருக்காங்க. அவங்க இடையில் ஓடும்போது அவங்க ட்ராக் மாறி இருக்காங்க. ஒரு வீராங்கனை, மிக பிரபலமான ஒரு இந்திய வீராங்கனை. அவர்கள் வெற்றியானது அறிவிக்கப்பட்டு பின்பாக அந்த வெற்றியானது நிராகரிக்கப்பட்ட ஒரு செய்தியானது நாங்கள் கல்லூரி நாட்களிலே பார்த்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி குறிப்பு. ஓடினார்கள், அவர்கள்தான் முதலாவது வந்தார்கள், ஆனால் சட்டத்தின்படி ஓடவில்லை, சட்டத்தை மீறினார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாதையில் அவர்கள் ஓடவில்லை. அதனாலே அவர்கள் வெற்றி அவர்களுக்கு அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டது. இது ஒரு பிரபலமான ஒரு இந்திய வீராங்கனையினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இதையே நீங்கள் நான் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் ஓடுகிறோம், இலக்கை நோக்கி ஓடுகிறோம், சட்டத்திட்டத்தின்படி நாம் ஓட வேண்டும். அப்போதுதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். நாம் வேகமாக ஓடுகிறோம் என்பது முக்கியமல்ல, சட்டத்தின்படியாக ஓடுகிறோமா? இங்கே மிக மிக அழகாக ஒரு மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்திட்டின்படியே மல்யுத்தம் பண்ணவில்லை என்று சொன்னால் எப்படி வெற்றி பெறுவான் என்று சொல்லி இங்கே தீமத்தைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் உபதேசிக்கிறது நாம் பார்க்கிறோம். நம்முடைய கிறிஸ்து வாழ்க்கையில நாம் இன்றைக்கு ஒரு விளையாட்டு வீரனை போல நாம் இருக்க வேண்டும். ஒரு விளையாட்டு வீரனை போல அந்த விளையாட்டில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அத்தனை சட்டத்திட்டங்களையும் நாம் பின்பற்ற வேண்டும். அத்தனை சட்டத்திட்டங்களிலும் நாம் 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 வெற்றி பெற்றிருந்தால் மாத்திரமே, பின்பற்றிருந்தால் மாத்திரமே நாம் நாம் வெற்றி பெற முடியும், வெற்றி பெற்றிருக்க முடியும். ஏனென்று சொன்னால் சட்டத்திட்டங்களின்படியாக நம்முடைய வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஒழுங்கின்படியாக நாம் ஓட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு விளையாட்டு வீரனை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்போ சாஹிப் போல் சொல்கிறார், விளையாட்டு வீரனை போல என் சரீரத்தை நான் ஒடுக்குகிறேன். என் சரீரமானது, விளையாட்டு வீரர்கள் எப்போதுமே விளையாட்டு வீரர்களுக்கு எப்போவுமே ஒரு நிறைய டிசிப்ளின்ஸ் இருக்கும். அவங்க என்னன்னு சொன்னால் அவங்களோட ஸ்டெமினா வந்து ரொம்ப முக்கியம். ஒரு போட்டியில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஸ்டெமினா ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டெமினா அவங்க இழந்துட்டாங்கன்னு சொன்னால், அவங்களால வந்து பலத்தை இழந்துட்டார்கள் சொன்னால், அந்த விதிமுறைகளின்படி அவருடைய வாழ்க்கையில் அந்த வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வது என்பது மிகவும் ஒரு அரிதான காரியமாக அவருடைய வாழ்க்கையில் மாறிவிடும். அதனால் எப்போதுமே அவர்கள் எப்போதுமே என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் தனக்கென்று ஒரு விதிமுறைகளோடு கூட அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கத்தை அவர்கள் எப்போதுமே கடைபிடிப்பார்கள். இதுதான் பவுல் கூட ஒன்று குருந்தியர் புத்தகத்தில் அவர் சொல்லுகிறத நம்மளாலே பார்க்க முடிகிறது. ஒன்று குருந்தியர் 9:24-27 வரை நான் வாசிக்கிறேன். ஒன்று குருந்தியர் 9:24-27 வரை, பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லோரும் ஓடுவார்கள், ஆனாலும் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கே அப்படி செய்கிறார்கள், நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அதெல்லாம் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்க கீழ்படுத்துகிறேன் என்று அப்போ சாஹிப் பூசல். ஒரு விளையாட்டு வீரர்கள் எப்படி தன்னுடைய வாழ்நாளிலே ஒழுக்கத்தோடு இச்சை அடக்கத்தோடு ஓடி அந்த பந்தய பொருளுக்காக அவர்கள் ஓடுகிறார்களோ, அவர்கள் பெறுகிற அந்த பந்தய பொருளோ அழிவுள்ளதாக இருக்கிறது. நாமும் ஒரு அழிவில்லாத ஒரு பந்தய பொருளுக்காக ஓடுகிறோம், இச்சை அடக்கத்தோடு நாம் ஓட வேண்டும். இந்த வேதம் சொல்லுகிற சட்டத்திட்டத்தின்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நாம் தண்டில் மேல் சேவகம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். பிழைப்பு கடுத்த அலுவலர்களில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஒரு போர் வீரர்களாக நாம் இருக்கிறோம். எந்த நேரத்திலும் நாம் போருக்கு யுத்த களத்திலே பிசாசு எதிர்த்து நிற்கிற ஒரு போர் வீரனாக நாம் இருக்க வேண்டும். நாம் ஒரு விளையாட்டு வீரராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். நமக்கென்று ஒரு விளையாட்டு இருக்கிறது, ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு வெற்றி கோப்பையை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கிறது. அந்த வெற்றி கோப்பையானது சட்டத்திட்டங்களின்படி ஓடக்கூடிய ஒரு வெற்றி கோப்பையாக இருக்கிறது. ஒரு மல்யுத்தம் செய்கிறவர்களைப் போல் நாம் இருக்கிறோம். அந்த மல்யுத்தத்தில் கூட நாம் அதிகாரத்தில் இருக்கிற நமக்கு சில அதிகாரமுள்ள சட்டத்திட்டங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சட்டத்திட்டங்களின்படியாகத்தான் நாம் அந்த யுத்த களத்தில், நாம் மல்யுத்தத்தில் ஒரு மல்யுத்த வீரனைப் போல நாம் இந்த பூமியில் வாழ வேண்டியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இங்கே பவுல் 4வது ஒரு ஓமையை கூட இந்த தீமத்தைக்கு அவர் சுட்டி காட்ட விரும்புகிறவராக அவர் இருக்கிறார். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு விவசாயியோடு இங்கே தீமத்தையே அவருக்கு ஒரு உதாரணத்தை தீமத்தைக்கு சொல்லுகிறார். ஒரு விவசாயி, பயிரிடப்படுகிற ஒரு விவசாயி என்ன செய்கிறான், பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். ஒரு விவசாயம் செய்கிறோம் என்று சொன்னால், விதை விதைத்தோம் என்று சொன்னால் அதோடு அந்த காரியம் முடிந்து விடுவதில்லை. தொடர்ச்சியாக அந்த பயிரானது கண்காணிக்கப்படுகிறது, தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படுகிறது. விதைக்கு பிறகு அதிலே நாம் தொடர்ச்சியாக களை வராதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்கு சரியான நேரத்தில் அதற்கு உரமிட வேண்டும். அதற்கு சரியான நேரத்தில் அதற்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என்று சொல்லி அதனுடைய முடிவு முறியந்தும் அதனுடைய விவசாயியோட கவனம் அந்த பயிர்கள் மேலேயே இருக்கும். அப்போதுதான் அந்த பலனை பெற முடியும். நாமும் கூட அப்படித்தான். ஒரு விவசாயி ஒரு பலனை பெற வேண்டும் என்று சொன்னால், அவன் விதை விதைத்த அந்த நாள் முதல் அதை அறுவடை பெறுகிற அந்த பிரயாசத்தில் அவன் பங்கடைகிற வரையிலும் அவனுடைய முழு கவனமும் அந்த விவசாயம் செய்த அந்த பயிர் மீது அவனுடைய கண்கள் எப்போதுமே இருக்கும். அப்போதுதான் அவன் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், அந்த பலனை அவனால் பெற முடியும். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு விவசாயி போன்றது. நாம் இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விதைக்கப்பட்ட விதைகளாக நாம் இருக்கிறோம். நாம் முழுமையாக அந்த பலனை பங்கு பெறுகிற வரையிலும் நாம் முழு கவனத்தையும் அதில் நாம் செய்ய வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய முழு கவனமும் அதில் மேல் இட வேண்டியதாக இருக்கிறது. ஒரு முழு கவனத்தையும் அதில் மேல் நாம் செலுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அதனாலே இங்கே நாம் அடுத்ததாக தீமத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, உன்னிடத்தில் வருகிறவைகளை நீ காத்து கொண்டிரு, தீங்கு அனுபவி, போர் சேவகனாயிரு, ஒரு யுத்த களத்தில் இருக்கிற ஒரு போர் வீரனை போல இரு, தண்டில் மேல் சேவகம் பண்ணுகிற நீ பிழைப்பு கடுத்த அலுவலிகளில் உன்னை சிக்கிக்கொள்ளாதே. ஒரு மல்யுத்த வீரனை போல சட்டத்திட்டங்களோடு யுத்தம் பண்ணு. ஒரு விவசாயி எப்படி ஒரு விவசாயத்தில் அது விளையும் போது அதில் பங்கு பெறுகிறானோ, அதில் கவனம் உள்ள விவசாயியாக இருந்தால் மாத்திரமே அதில் அவன் அந்த பலனிலே பங்கு பெற முடியும். அப்படி கூட எல்லா காரியங்களிலும் நீ கவனமாக இருந்து என்று சொல்லுகிறான். ஒரு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதில் நீ பங்கடைவதற்கு நீ கவனமாக இரு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக இங்கே வேதத்தில் நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் மிக இன்னொரு முக்கியமான காரியத்தை இங்கே அவருக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை தொடர்ந்து உனக்கு சோதனைகள் வந்தாலும் கூட, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கூட, தொடர்ந்து உன்னுடைய விசுவாசத்திலே நீ வடிவில்லாதபடி முன்னேறு என்று சொல்லுகிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. மிகுந்த கவனமாக நான் முன்னேறுகிற ஒரு காரியத்தை நம்மாலே பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட காரியத்தை இங்கே பவுல் தீமத்தை சுட்டி காட்டுகிறார். நான் வாசிக்கிறேன் 20 ரெண்டு தீமத்தை 2:20 நான் வாசிக்கிறேன். ஒரு பெரிய வீட்டில் பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களை இல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு, அவைகளில் சில கணத்திற்கும் சில கனவீனத்துக்குரியவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியத்தைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமானாய் இருப்பான். அதனாலே இங்கே பார்க்கிற 22 அவர் மீண்டுமாக சொல்லுகிறார், அன்றியும் பாலியத்துக்குரிய எச்சிகளிலிருந்து நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கத்தரை தோது கொள்கிறவன் நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நாடு என்று சொல்கிறார். இந்த ஒரு பேக்கேஜ் மாதிரி வேதத்தில் இந்த 4 அதே இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் கிறிஸ்துவ அன்பை அவனுக்கு ஜீவியத்திலே அவன் தொடர வேண்டும் என்று சொன்னான், கிறிஸ்துவத்தில் அவன் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னான், எப்படிப்பட்ட சோதனைகளில் உபத்திரங்களை அவன் சகித்து அவனுடைய முன்னேற்ற பாதை கிறிஸ்துவ பாதையில் அவன் வளர வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்டவனாக அவன் இருக்க வேண்டும். தேவனுடைய பார்வையில் கனத்துக்குரிய பாத்திரமானதாக இருக்க வேண்டும். நம் வீட்டில் எவ்வளோ பெரிய கனத்துக்குரிய பாத்திரமாக இருந்தாலும் கூட அது அசுத்தமாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் அதை பயன்படுத்த மாட்டோம். இங்கே கனத்துக்குரிய பாத்திரமா கனவீனத்துக்குரிய பாத்திரமா என்பது அது விலையினால தீர்மானிக்கப்படுகிறது அல்ல, அது எப்படிப்பட்ட சுத்தமானதாக இருக்கிறது. தேவன் ஒரு சுத்தமான பாத்திரத்தை பயன்படுத்த விரும்புகிறார். நாமெல்லாம் ஒருவேளை நாம் ஒரு கனத்துக்குரியவர்களாக இந்த பூமியில் இல்லாமல் இருக்கலாம், சர்வசாதாரணமானவர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம், பணக்காரர்களாக இல்லாதவர்கள் இருக்கலாம். இந்த உலகத்தில் உள்ள மற்ற ஜனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த தகுதியும் மற்ற ஜனங்களாக நாம் இருக்கலாம், ஆனாலும் நாம் பூமியில் கனத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். ஏன் சொன்னால் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நம் பரிசுத்தமுள்ள பாத்திரமாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். பரிசுத்தத்துக்கு தகுதியுள்ள பாத்திரமாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அப்படி பரிசுத்தத்துக்கு தகுதியுள்ள பாத்திரமாக இருக்கும்போது தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அதான் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தப்படுத்துவதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பரிசுத்தமாக்கப்படும் போது அவன் தேவனுடைய பார்வையிலே ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக மாறுகிறான். இங்கே தீமத்தைக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீ தொடர்ந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில நீ முன்னேறி கொண்டே இரு. எந்த சூழ்நிலையிலும் சோதனைகள் வரும்போது உபத்திரங்கள் வரும்போது உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாக உன்னை நிறுத்திக்கொள் எப்படி என்று சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில கூட இயேசு கிறிஸ்து காலத்தில் கூட அந்த கற்சாடிகள் பரிசுத்தமாக்கப்பட்ட கற்சாடிகள் அங்கே தண்ணீரால் நிரப்பப்பட்டு, அப்போ யோவான் 2 நம்மளே வாசிக்கிறோம், வாசிக்க தேவையில்லை, யோவான் 2 நம்மளே கவனிக்க முடிகிறது. யோவான் 2 இயேசு கிறிஸ்து ஒரு கானாவூர் கல்யாணத்திலே போயிருந்தார். அந்த கானாவூர் கல்யாணத்திலே போன போது தேவனாகிய கர்த்தர் அந்த திருமண காரியத்திலே ஒரு கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அந்த கற்சாடிகளை கொண்டு வந்து தண்ணீரால் நிரப்பும்படிய செய்தார். அந்த கற்சாடிகள் தேவனுடைய சுத்திகரிப்புக்காக, யூதர்களுடைய சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்ட அந்த கற்சாடிகளாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவைகள் சுத்தமானதாக இருந்தது. ஒருவேளை அந்த கற்சாடிகள் சுத்தமில்லை என்று சொன்னால் தேவன் அதை பயன்படுத்திக்க மாட்டார். அவைகள் ஒரு விலைமதிப்புள்ள கற்சாடிகள் கிடையாது, மிகவும் விலை குறைவானதான். வெறும் அது தங்கத்தினால பாத்திரமோ ஒரு விலை உயர்ந்த பொருள்களினால பாத்திரமோ அல்ல, கற்சாடிகள் என்று வேதம் மிக அழகாக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அவைகள் தேவனுடைய அற்புதத்துக்கு அங்கே பயன்படுத்தப்பட்டது. ஒரு சாதாரண கற்சாடிகள் அங்கே கொண்டு வரப்பட்டு தேவனுடைய தண்ணீரால் நிரப்பப்பட்டு அது மிகவும் விலையேற பெற்ற அழகான ஒரு திராட்சை ரசமாக அங்கே மாற்றப்பட்டது. காரணம், அது தேவனுடைய பார்வைக்கில் சுத்தம் உள்ளதாக அங்கே இருந்தது. தேவன் அந்த கற்சாடிகளை பயன்படுத்தின. நாம் கூட நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த பூமியில் நம்முடைய மதிப்பு என்ன என்பது அவருடைய நீதியிலும் அவருடைய பரிசுத்தத்திலும் அவருடைய அன்பிலும் அவருடைய சமாதானத்திலும் நம்ம வாழ்வதை வைத்தே நாம் தேவனுடைய பார்வையில் கனத்துக்குரிய பாத்திரமா அல்லது கனவீனத்துக்குரிய பாத்திரமா என்பதை முடிவு செய்கிறோம். இங்கே அப்போஸ்தலன் பவுல் மிக அழகாக சொல்லுகிறார், அன்றையும் பாலியத்துக்குரிய இச்சைகளில் என்னை விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்த்தரை தோதுகளுடைய நீதியும் விசுவாசமும் அன்பமும் அன்பையும் சமாதானத்தையும் நாடு என்று சொல்லுவார். இதெல்லாம் ஒரு பேக்கேஜ் மாதிரி அநேக இடங்கள் அப்போஸ்தலன் பவுல் இந்த 4 காரியத்தை சொல்லியிருக்கிறார். நீதி, அன்பு, பரிசுத்தம், சமாதானம், இவைகளெல்லாம் பல இடங்களில் தொடர்ச்சியாக அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் ஒன்று கொண்டு இணைந்ததாக இருக்கிறது. இவைகளெல்லாம் எப்போதுமே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மரண பரியந்தம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு குணாதிசயங்களாக இருக்கிறது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனால மிக முக்கியமாக இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இவைகளை நாம் பின்பற்ற வேண்டும். தொடர்ச்சியாக கனத்துக்குரிய பாத்திரமாக நாம் கிறிஸ்துக்குள்ளாக நாம் வளர வேண்டும். 4வதாக அப்போஸ்தலன் பவுல் இங்கே இந்த புத்தகத்திலே நாம் சொல்லும்போது மிக முன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் இந்த பூமியிலே வாழ்கிற போது நம்ம ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால் இங்கே விசுவாசத்தை மறுதளிக்கிற ஒரு கூட்டம் இங்கே இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். விசுவாச துரோகம் நேரிடும் இந்த உலகத்தில். இந்த விசுவாச துரோகம் என்பது கிறிஸ்துவை அறியாதவர்களிடத்திலிருந்து வருகிறது அல்ல. கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்துவை எதிர்த்து பேசுகிறது அல்ல. கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் ஏதோ நமக்கு எதிராக செயல்படுவதல்ல. இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிந்தவர்கள் கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுவார்கள், விலகி போவார்கள். மெய்யான இயேசு சபையினுடைய சட்டத்திட்டங்களை உபதேசங்களை நன்றாக அறிந்தவர்கள் மெய்யான இயேசு சபையினுடைய சட்டத்திட்டங்களை விட்டு கடைசி கால்களிலே விலகி போவார்கள். இவர்களை தான் இங்கே இந்த தீமத்தைய புத்தகம் சொல்கிறது, விசுவாச துரோகிகள். யார் இந்த விசுவாச துரோகிகள்? இவர்கள் அறியாமையினால் விலகி போனவர்கள் அல்ல, எல்லாவற்றையும் அறிந்த பின்னும் விலகி போனவர்கள். இயேசுவை நன்றாக அறிந்தவர்கள் இயேசுவை விட்டு விலகி போகிறவர்கள். மெய்யான இயேசு சபையினுடைய அனைத்து சட்டத்திட்டங்களையும் அறிந்தவர்கள் இந்த சபையினுடைய சட்டத்திட்டங்களை விட்டு விலகி போகிறவர்கள். இவர்கள் விசுவாச துரோகிகள் என்று அப்போஸ்தலன் பவுல் பதிவு செய்திருக்கிறார். இப்படிப்பட்டவர்களிடத்தில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்களை இங்கே வேதம் இங்கே விசுவாச துரோகிகள் என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக நீ மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கும் என்று சொல்கிறார். இந்த 3வது அதிகாரம் அதைத்தான் மிக முக்கியமாக பதிவு செய்திருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே நீ நிலைத்திரு என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே நீ அதை கற்றுக்கொண்டாய், அவையில நிலைத்திரு. இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே நீ விசுவாச துரோகியாக மாறி போகாதபடி உன்னை நீ பாதுகாத்துக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். இங்கே வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கடைசி காலத்தில் உள்ள ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் நீ எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். 3வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியதாகளாயும் நன்றியறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்புள்ளவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோர்களை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிருக்காமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவனாயிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்கள் எல்லாம் வேதாகமத்தில் பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமாக விசுவாச துரோகத்தை செய்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். விசுவாச துரோகத்திலே அவர்கள் வளருவார்கள். இப்படிப்பட்ட விசுவாச துரோகத்தில் நிறைந்த கடைசி காலத்து ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நீ ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் தீமத்தேக்கு எழுதியிருக்கிறார். நாம் கூட இன்றைக்கு நாம் சபைகளில் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மாலே பார்க்க முடிகிறது. நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக விசுவாச துரோகிகளை இன்றைக்கு சபைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மெய்யான இயேசு சபையின் சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிந்திருக்கிறார்கள். சபைக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். ஊழியங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். ஊழியர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். அவர்கள் அறியாமையினால் செய்கிறதல்ல, அறிந்தவர்கள் நன்றாக சத்தியத்தை அறிந்து பின்வாங்கி போகும்படியான ஒரு காலத்திலே இன்றைக்கு இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக உள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலன் பவுல் இங்கே சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். நான் இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். 4:2 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவரசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அதனாலே சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வேலைகளை நாம் செய்ய வேண்டும். நாம் வாய்ப்பு கொடுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் தானே இயேசுவை பிரசங்கிக்க வேண்டும். அநேகர் பாருங்க, எனக்கு வாய்ப்பு கிடைத்தா தான் இயேசு கிறிஸ்து கிட்ட நான் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வாய்ப்பே கிடைக்கிறதில்ல இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுவது. சில பேர் நம்முடைய சபைகளை யாராவது பேர் கேட்டால் கூட சொல்வது வைக்கப்படுகிறார்கள். நான் இந்தியாவில் அப்படி நிறைய சகோதர சகோதரியோடு நான் பேசிக்கிறேன். உங்கள் சபை பேர் கேட்டால் மெய்யான இயேசு சபை அப்படி சொல்கிறது வைக்கப்படுறாங்க. ஏன்னா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ, இந்த பேர் ஒரு வித்தியாசமாக இருக்க, இப்படி ஏதாவது வாக்குவாதங்கள் வருமோ இந்த பேரை சொன்னாங்க. நாங்கள்லாம் எங்கேயாவது இப்போ இல்லை, நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாகவே எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. யாராவது உங்கள் எந்த சபைன்னு கேட்டால் எடுத்த உடனே மெய்யான சபைன்னு சொன்னேன். அப்படி சொன்ன உடனேயே அங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பேசுவதற்கு. நான் எத்தனையோ முறை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. என் சபை பெயர் எனக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்தும் என்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய சட்டத்திட்டங்களாகிய இந்த மெய்யான சபையின் குறித்தும் பேசுவதற்கு என்னுடைய சபை பெயரை எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. நாம் எப்போது நான் மெய்யான சபை என்று சொல்லுகிறேனோ அப்போதெல்லாம் இந்த சபையின் சட்டத்திட்டங்களை பேசுவதற்கு தேவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்த சபையினுடைய பெயரை எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. நான் அனுபவத்தில் பல முறை நான் அநேக இடத்துல இந்த சபையினுடைய சட்டத்திட்டங்களை நான் பேசியிருக்கிறேன். இங்கே வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீ பிரசங்கம் பண்ணு என்று தீமத்தை சொல்லுகிறார். கடைசி காலத்திலே நாம் இருக்கிறோம். விசுவாச துரோகம் நேரிடுகிற அந்த காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஆரோக்கியமான உபதேசத்தை நான் 3 நான் வாசிக்கிறேன். ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திறன் உள்ளவர்களாகி தங்களுடைய சுய இச்சைகளை கேட்ட போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவிகளை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்னைக்கு உலகம் அதிலே நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்பதற்கு இங்கு யாரும் தயாராக இல்லை. ஆசீர்வாதமான வசனங்களை கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். மிகப்பெரிய பணக்காரராக மாறிவிடுவீர்கள். சொந்தமாக வீடு வாங்குவீர்கள், கார் வாங்குவீர்கள். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும் என்று சொல்லி செவித்திறன் உள்ள கட்டுக்கதைகளுக்கு இன்றைக்கு உலகம் செவிசாய்த்து கொண்டிருக்கிறது. ஆரோக்கியமான உபதேசங்களை, சத்திய வசனங்களை இன்றைக்கு சொல்லுகிறதற்கு கேட்பதற்கு ஆட்கள் இல்லாத ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய இந்த விசுவாச துரோகங்கள் மத்தியில், விசுவாச துரோகங்கள் ஏற்படுகிற இந்த உலகத்தினுடைய கடைசி காலத்தில் நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் பின்பற்றவர்களாக நாம் இருக்கிறோம். மிகுந்த ஜாக்கிரதையாக இயேசு கிறிஸ்துவோட வசனங்களை, வார்த்தைகளை நாம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். சுவிசேஷத்தை எனக்கு பிரசங்கியாது இருந்தால் ஐயோ என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே இன்னைக்கு விசுவாச துரோகிகள் மத்தியில், விசுவாச துரோகம் நேரிடுகிற இந்த கடைசி காலத்தின் மத்தியில் நம்மை நாம் ஜாக்கிரதையாக நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனாலே கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை, சில முக்கியமான காரியங்களை அப்போஸ்தலன் பவுல் இந்த 2 புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவர் எழுதின கடைசி புத்தகம் இது. மறிக்கின்ற தருவாயில் அவர் எழுதியிருக்கிறார். கிபி 68 அவர் மெக்கதோனியா சிறையில் ஏறக்குறைய 3 இருந்தார். அப்போது அந்த 3 இருக்கும்போதுதான் இந்த வார்த்தைகளை அவருக்கு எழுதியிருக்கிறார். மிகுந்த பாடுகள் மத்தியிலே அவத்தினுடைய சுவிசேஷத்தை ஒரு கட்டப்பட்டிருக்கிற சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருந்த ஒரு மிக கொடுமையான ஒரு சூழ்நிலைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நாம் இந்த வசனங்களை அவர் எழுதியிருந்தார். இங்கே நான் கடைசியாக ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். இந்த சுவிசேஷ 2 Timothy 2:9 இந்த சுவிசேஷ நிமித்தம் நான் பாதகனைப் போல கட்டப்பட்டு துன்மார்க் துன்பத்தை அனுபவிக்கிறேன். வேத வசனமும் கட்டப்பட்டிருக்கவில்லை. இந்த பூமியில நாம் எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்தாலும் கூட வேத வசனத்தை கட்ட முடியாது. வேத வசனம் சுதந்திரமாக இந்த பூமியில கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் இங்கு சாட்சி கொடுக்கிறான். நான் கட்டப்பட்டிருக்கிறேன், என் வசனம் கட்டப்படவில்லை, என் தேவனுடைய வார்த்தை கட்டப்படவில்லை, சுதந்திரமாக அது தன்னுடைய வேலையை செய்கிறது என்று சொல்கிறார். அதனால இன்றைக்கு நாம் இந்த சுவிசேஷ மத்தியிலே நாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தேவனாகிய கர்த்தர் நம் கையில கொடுத்திருக்கிறார். நாம் ஒப்புவிக்கப்பட்டதை நாம் நீதியினாலும் பரிசுத்தத்தினாலும் அன்பினாலும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் அவருடைய கிருபையினாலும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு போர் சேவகனைப் போல நாம் இந்த பூமியில அவருக்காக தீங்கு அனுபவிக்க வேண்டும். பிழைப்பு கடுத்த அலுவலர்களில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு ஒரு விளையாட்டு வீரனை போல நம்மை நாம் சரீரத்தில் ஒழுக்கத்தை கடைபிடித்து பரிசுத்தத்தை கடைபிடித்து நம்முடைய உடல் வலிமையை அந்த போரில வெற்றி பெறுவதற்கு சட்டத்திட்டத்தின்படி வெற்றி பெறுவதற்கு நாம் தேவனுக்கு பரிசுத்தமான ஒரு பிள்ளைகளாக அழிவில்லாத அந்த வெற்றி பொருளுக்காக ஒரு விளையாட்டு வீரனே தன்னுடைய சரீரத்தை அவன் ஒடுக்கி பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அழிய போகிற அந்த 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 வெற்றி பொருளுக்காகவே அந்த விளையாட்டு வீரன் அவ்வளவு கவனம் செலுத்துகிறான் என்று சொன்னான். அழிவில்லாத ஒரு ராஜ்யத்தை பெறப்போகிற நாம் எப்படிப்பட்ட கவனம் செலுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொன்னது போல இந்த அழிவில்லாத நித்திய ராஜ்யத்துக்காக ஒரு விளையாட்டு வீரனை போல நம் சரீரத்தை ஒடுக்கி அந்த வெற்றிக்கான பயணத்தை நோக்கி நாம் ஓடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு ஒரு விவசாயி எப்படி பயிர் செய்யும் போது அந்த பயிர் நெற்பயிர் காலகட்டங்களிலே அந்த விவசாயத்திலே அவன் எவ்வளவு கவனம் செலுத்துகிறான், அந்த நாள் முதல் அது அறுவடை காலம் வரையிலும் அந்த சிந்தை அந்த கவனம் அவைகளை அநேக வேலைகளை அந்த நிலத்திற்காக அவன் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்போதுதான் அந்த பலனிலே அவன் முந்தி பங்கடையக்கூடியவதற்கு தகுதி பெற்றவனாக மாறுகிறான். நாமும் கூட ஒரு விவசாயியைப் போல நம்முடைய சுவிசேஷ பணியிலே கவனம் செலுத்துகிறவர்களாக அந்த ரட்சிப்பிலே நாம் பங்கடையவர்களாக நாம் மாறுபடியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கடைசி காலத்தில் விசுவாச துரோகம் நேரிடும் போது அந்த விசுவாச துரோகிகள் மத்தியிலே நம்மை நாம் ஜாக்கிரதையாக நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அநேகர் கடைசி காலத்திலே சபையை விட்டு சத்தியத்தை விட்டு விலகி போவதற்கான அநேக சூழ்நிலைகள் இந்த பூமியில உண்டு. நம்முடைய சபையில் இருக்கிற அநேகர் கூட இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களை நம்மாலே இன்றைக்கு சபைகளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை நன்று அறிந்தவர்கள், சபையினுடைய சட்டத்திட்டங்களை அறிந்தவர்கள் கூட சத்தியத்தை விட்டு விலகி போகிற ஒரு ஒரு சூழ்நிலையை நாம் இன்றைக்கு உலகத்தில் நம்மாலே பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் இருந்து நாம் நாம் சத்தியத்திலே நாம் வளர்த்து கொள்வதற்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை செய்ய வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதிலே நாம் நிலைத்திருப்போம். அந்த நிலைத்திருப்பிலே நாம் நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு பரிசுத்தாவியினாலே அந்த நிலைத்திருப்பதற்கான எல்லா உதவிகளையும் செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். எல்லா துதிகணமகியும் இயேசு கிறிஸ்துக்கே, ஆமேன். நாம் இப்போது துதிகிதங்களில் உள்ள 118வது பாடலை நாம் யாவரும் ஒன்றிணைந்து நாம் பாடுவோம்.
Yeah.
நாம் யாவரும் ஒன்றிணைந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சோதரம் 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 ஆண்டவரே, துதிகள் மத்தியில் வாசமாயிருக்கிறவரே, துதிகளுக்கு பார்த்துடறே, இதோ இந்த அருமையான இந்த நாளிலே இந்த வேலையிலே நம்ம துதிக்கிறோம் சோதரம் ஆண்டவரே. வரவில் ஒரு வலி பெரிய 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 வரவில் ஒரு பெரிய 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 நர்மையான நாளில் இந்த வேலையில நம்ம துதிக்கிறோம், கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளில் இந்த வேலையில நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே, நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதம் ஆண்டவரே, ரிக்க வர வர விரி 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 ரிக்க வர விரி 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 ரிக்க வர வர விரி ரிக்க வர வர விரி 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 ரிக்க வர வர விரி 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 ஹalleluya ஹalleluya ரப்பா ரிக்க வர வர விரி 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 சட்டத்திட்டத்தின்படி நாங்கள் யுத்தம் செய்கிறவர்களாக இலக்கை நோக்கி ஓடுகிற பந்தை பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கிறவர்களாக ஒளியானவரே 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 பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே
தருமையான அந்த நாளில் இந்த வேலையில துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ கொடுத்த எல்லா மேன்மையான பெருமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமாதானத்திலே நாங்கள் நிலைத்திருக்கப்படும். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் சொல்ல தெய்வம். இந்த நாளில் உங்களுடைய சமாதானத்திலே நாங்கள் நிலைத்திருக்கோம். கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சோதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ளவரே ஜீவனுள்ளவரே, பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, ராஜாவே ராஜாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சோதனம் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி தரப்படே. இம்மட்ட முதவின் எபினேசரே உமக்கு குடானபடி சோதனம் இந்த புதிய நாளுக்காக உரிமையில் விரிக்கிற ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய சமாதானத்திலே நாங்கள் நிலைத்திருக்க பண்ணும். உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன்னு சொல்ல தெய்வம். இதோ அந்த நாளில் உங்களுடைய சமாதானத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை வேண்டுமா? இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துகிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியமானவரே. இந்த நாள் ஒரு சமாதானத்தினால இருக்கும்படியா? சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு, இந்த வரையில ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். இந்த கிருபையை மனதிற்கும் நிறைந்த தேவன், இந்த நாளில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியும் ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளில் நீதி நாள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். சரி, நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நாம் இந்த நாளில் கூட ஒன்றிணைந்து ஒரு கோரஸை நாம் பாடுவோம். மீட்பரே மீட்பரே, வேணில் வாழும் செய்கிறே. மீட்பரே எந்த மீண்டும் சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எல்லா துதிகணமாகியும் இயேசு கிறிஸ்துவுக்கே. ஆமென்.